பூங்குழலியும் சின்ன பழுவேற்றையரும் திரும்பி பார்க்கும்பொழுது அங்கே ஊமேராணியின் உடம்பில் ஒரு வேல் பாய்ந்திருந்தது. அது முதுகு வழியாக பாய்ந்து ஊடுருவி வெளியே வந்திருந்தது. பின்பு சக்கரவர்த்தியின் தலையணைக்கு பக்கத்தில் ஒரு கத்தி சொருகியிருந்தது. இதையெல்லாம் பார்த்து போன அவர்கள் மிரண்டு போயிருந்தார்கள். என்ன நடந்திருக்கும் என்பதை பூங்குழலியால் யூகிக்க முடிந்தது. சக்கரவர்த்திக்கு பக்கத்தில் அவருடைய மனைவி இருந்தாள். இளவரசருக்கு பக்கத்தில் வானதி இருந்தாள். அப்பொழுது சக்கரவர்த்தியை குறிபார்த்து ஒரு வேல் வந்தது. அவரை காப்பதற்காக அந்த வேலை ஊமேராணி குறுக்கே வந்து வாங்கிக் கொண்டாள். மேலும் எதிரி அடுத்த வேலை வீசாமல் இருப்பதற்காக அங்கு இருந்த தீபத்தை அணைத்து விட்டாள். ஊமேராணி கீழே விழுந்தவுடன் அதை பார்த்த அதிர்ச்சியில் 3 வருடமாக சக்கரவர்த்தி படுக்கையில் மட்டுமே இருந்தார். அவருடைய கால் வேலை செய்யவில்லை. ஆனால் ஊமேராணி மீது வேல் பாய்ந்தவுடன் அவளை தாங்கி பிடிப்பதற்காக சக்கரவர்த்திக்கு எங்கிருந்துதான் தெம்பு வந்ததோ தெரியவில்லை. உடனே எழுந்து வந்து அவளை தாங்கி கொண்டு கீழே அமர்ந்து விட்டார். அந்த நேரத்தில் விளக்கும் அணைந்து விட்டது. பிறகு கத்தியோடு உள்ளே வந்த அந்த பகைவன் சக்கரவர்த்தியின் தலையணை பக்கம் கத்தியை வீசியிருக்கிறான். ஆனால் அந்த சமயத்தில் அவர் கீழே வந்ததால் தலையணைக்கு பக்கத்தில் கத்தி சொருகி நின்றது. பிறகு அங்கிருந்து தப்பித்து வெளியே சென்று விட்டான். இது அனைத்தும் இப்படிதான் நடந்திருக்கும் என்று பூங்குழலி ஒருவாறு யூகித்துக் கொண்டாள். பிறகு விளக்கை ஏற்றினார்கள். வெளிச்சம் பரவியது. அங்கே சுந்தர சோழரின் மடியில் ஊமேராணி படுத்திருந்தாள். இன்னும் உயிர் போகவில்லை. இதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்த பூங்குழலி அழ ஆரம்பித்து விட்டாள். இனி எனக்கு யார் இருக்கிறாள், நான் அனாதையாகிவிட்டேன் என்று அழுது கொண்டிருக்கும் பொழுது சுந்தர சோழரும் ஒரு பக்கம் அழுது கொண்டிருந்தார். அவர் அவ்வாறு அழுததை இதுவரை யாரும் பார்த்ததில்லை. அவ்வளவு சத்தமாக ஓவென்று அழுது கொண்டிருந்தார். அது பார்ப்பவர்கள் நெஞ்சத்தில் ஒரு கலக்கத்தை ஏற்படுத்தியது. பின்பு இதையெல்லாம் பார்த்துக் கொண்டிருந்த பொன்னியின் செல்வர் மேற்கொண்டு பேச ஆரம்பித்தார். பூங்குழலி, அழாதே. உன்னுடைய அத்தை பல முறை என் உயிரை காப்பாற்றியிருக்கிறாள். கண்டிப்பாக நான் அவருக்கு கடமைப்பட்டிருக்கிறேன். ஆனால் அதையெல்லாம் விட இன்று சக்கரவர்த்தியின் உயிரை 2 முறை காப்பாற்றி இருக்கிறாள். ஒரு முறை வேல் வந்தது, அதை அவர் தாங்கி பிடித்து விட்டார். சக்கரவர்த்தி கீழே வந்தார். அப்பொழுது அவன் வீசிய கத்தி குறி தவறிவிட்டது. ஆகிய 2 முறை சக்கரவர்த்தியோட உயிரை காப்பாற்றியிருக்கிறார். அது மட்டுமல்ல, இவர் செய்த காரியத்தால் பழுவேற்றர்களுடைய வம்சத்திற்கு கேடு வராமல் பார்த்திருக்கிறார். ஒருவேளை அந்த வேல் மட்டும் என் தந்தையின் மேல் பட்டு அவர் இறந்து போயிருந்தால் ராஜ்யத்திற்குள்ளேயே மிகப்பெரிய குழப்பம் வந்திருக்கும், மிகப்பெரிய போர் வந்திருக்கும். வெளியே காத்துக் கொண்டிருக்கும் பெரிய வேளார் உள்ளே வந்து பழுவேற்றர்கள் இனத்தையே அழித்திருப்பார். ஆக உன்னுடைய அத்தை செய்தது சோழ குடும்பத்திற்கு மட்டுமல்ல, பழுவூர் குடும்பத்திற்கும் மிகப்பெரிய உதவிதான். இனி யாரும் அழ வேண்டாம். ஏனென்றால் சோழ குலத்தின் தெய்வமாக தான் இவர் இங்கே படுத்திருக்கிறார். சோழ நாட்டு பெரும் விபத்து நேராமல் காப்பாற்றியிருக்கிறார். சோழ வம்சத்திற்கே குலதெய்வமாகி போனார் என்றெல்லாம் இளவரசர் சொல்லிக் கொண்டிருந்தார். இவர் ஒரு பக்கம் பேசிக் கொண்டிருக்க ஊமேராணி வேறு யாரையும் பார்க்கவில்லை. தன்னுடைய கண்களாலே சக்கரவர்த்தியிடம் பேசிக் கொண்டிருந்தார். உயிர் போகும் அந்த கடைசி நொடியில் ஊமேராணி என்று நாம் சொல்லும் அந்த மந்தாகினி சுந்தர சோழரிடம் தன்னுடைய கண்களாலே பேசிக் கொண்டிருந்தார். அவரை மடியில் தாங்கிக் கொண்டிருந்த சுந்தர சோழர் அழுது கொண்டிருந்தார். அப்பொழுது மந்தாகினி கண்களாலே பேசினாள். தங்கள் பேரில் எனக்கு ஒரு வருத்தமும் இல்லை. உலகையாளும் சக்கரவர்த்தியாகிய தாங்கள் எங்கே? கரையர் மகளும் ஊமையும் செவிடுமான நான் எங்கே? தங்கள் முன் வராமல் நான் தான் இத்தனை காலமும் மறைந்து திரிந்து கொண்டிருந்தேன். அவ்வப்பொழுது தூரத்தில் நின்று தரிசித்து மனதை திருப்தி செய்து கொண்டிருந்தேன். உயிரை விடும் தருணத்தில் தங்கள் மடியில் படுத்து உயிரை விடும் பாக்கியம் எனக்கு கிடைத்ததே. இதை காட்டிலும் எனக்கு வேறு என்ன வேண்டும்? இவ்வளவுதான் மந்தாகினி கண்களாலே கூறியது. மேலும் இதையே திருப்பி திருப்பி அவளுடைய உள்ளமும் கண்களும் சொல்லிக் கொண்டே இருந்தன. அவளுடைய முகத்தில் எல்லையற்ற ஆனந்தம் இருந்தது. விழாபுரத்தில் வேல் குத்தி வெளியே வந்திருந்தாலும் அவள் சிறிதும் வேதனைப்பட்டதாக அவளுடைய முகத்தில் தெரியவில்லை. அவள் அடியோடு தன் தேகத்தை பற்றிய நினைவை இழந்துவிட்டாள். பறவை கூண்டிலிருந்து கிளம்பும் தருணம் நெருங்கிவிட்டது. இனி கூண்டை பற்றிய அந்த பறவைக்கு என்ன கவலை இருக்கப் போகிறது? சுந்தர சோழரும் அவருடைய உடம்பை பற்றிய நினைவை மறந்துவிட்டார். அதனால்தான் அவர் தமது கால்கள் பலவீனமடைந்திருப்பதை கூட மறந்து கட்டிலிருந்து இறங்கி மந்தாகியிடம் ஓடி வர முடிந்தது. ஆனால் சுந்தர சோழர் மந்தாகினியைப் போல் சில வார்த்தைகள் சொல்வதோடு திருப்தி அடையவில்லை. எத்தனை எத்தனையோ விஷயங்களை அவர் சொல்லிக் கொண்டிருந்தார். அவருடைய கண்கள் சொல்லிய விஷயங்களை அவருடைய உதடுகள் வார்த்தைகளாக முணுமுணுத்தன. அந்த அறையில் இருந்த மற்றவர்களுக்கு அவர் பேசிய வார்த்தைகள் ஒன்று கூட புரியவில்லை. ஆனால் மந்தாகினிக்கு எல்லாம் விளங்கி கொண்டு வந்தது. ஆமோதிக்க வேண்டிய இடத்தில் தலையை ஆட்டி ஆமோதித்தாள். மறுக்க வேண்டிய இடத்தில் தலையை ஆட்டி மறுத்தாள். ஆனந்தம் அடைய வேண்டிய இடத்தில் ஆனந்தப்பட்டாள். ஆறுதல் கூற வேண்டிய இடத்தில் ஆறுதலும் தெரிவித்தாள். என் உயிருக்கு உயிரானவளே, நீ இன்று எனக்காக உன் உயிரை விடுகிறாய். என் உயிர் மட்டும் எத்தனை நாள் இருக்கும் என்று எண்ணுகிறாய்? நான் கல் நெஞ்சம் உள்ள பாவிதான், ஒத்துக்கொள்கிறேன். ராஜ்யம் ஆளும் விதிக்கு பிறந்தவர்கள் இவ்வாறு நெஞ்சை கல்லாக செய்து கொள்ள வேண்டியதாயிருக்கிறது. இல்லாவிட்டால் ராஜ்ய நிர்வாகம் எப்படி நடக்கும்? பூதத்தீவில் நான் உன்னை விட்டுவிட்டு வந்தது நான் செய்த பெருங்குற்றம். அதன் விளைவாக இன்னும் பல குற்றங்களை செய்ய வேண்டியதாயிற்று. அந்த சொர்க்கத்திற்கு இணையாக தீவில் நாம் எவ்வளவு ஆனந்தமாக வாழ்ந்தோம். அது நீடித்திருக்க கொடுத்து வைக்கவில்லை. கடவுளே சதி செய்து விட்டார், என்னை சேர்ந்தவர்கள் எல்லோரும் சதி செய்து விட்டார்கள். யுவராஜ்ய பட்டாபிஷேகமானதும் உன்னை தேடி வர வேண்டும் என்றிருந்தேன். உன்னை தேடி கோடிக்கரை வரையில் ஓடி வந்தேன். பாவிகள், நீ கடலில் குதித்து செத்துவிட்டாய் என்று சொன்னார்கள். என்னுடைய சிநேகிதன் என்று எண்ணியிருந்த அனிருத்தனும் என்னை ஏமாற்றிவிட்டான். புரிகிறது, நீ கண்ணால் சொல்வது எனக்கு புரிகிறது. நீ கடலில் குதித்தது உண்மைதான். யாரோ உன்னை காப்பாற்றியிருக்கிறார்கள். அதை முதன் மந்திரியும் என்னிடம் சொல்லவில்லை. அதனால் வந்த விபரீதத்தை பார். உன்னை பார்க்க நேர்ந்த போதெல்லாம் உன் ஆவியை பார்ப்பதாக எண்ணிக்கொண்டேன். என்னை பழி வாங்குவதற்காக வந்து சுற்றுகிறாய் என்று நினைத்துக் கொண்டேன். என் அருமை குமாரனை நீ காவேரி வெள்ளத்தில் இருந்து காப்பாற்றினாய். ஆனால் நான் நீ அவனை காவேரியில் தள்ளிவிட்டாய் என்று எண்ணிக்கொண்டேன். நீ மட்டும் உயிரோடு இருக்கிறாய் என்று அறிந்திருந்தால் என் வாழ்க்கை எப்படியெல்லாம் இருந்திருக்கும்? இந்த பெரிய சாம்ராஜ்யத்திற்காக உன்னை நான் கைவிட்டிருப்பேன் என்று நினைக்கிறாயா? ஒரு நாளும் இல்லை. இரண்டு நாளைக்கு முன்பு நீ என் முன்னே வந்தபோது உன்மேல் விளக்கை விட்டெறிந்தேன். உன்னை மறுபடியும் பார்த்த போதெல்லாம் அருவறுப்பு காட்டினேன். அதற்கெல்லாம் நீ என்னை மன்னிக்க வேண்டும். பல வருஷ காலமாக நீ ஆவியாக வந்து என்னை துன்புறுத்துகிறாய் என்று எண்ணத்தில் இருந்தேன். நள்ளிரவில் நீ இதே அறையில் என் முன் தோன்றி ஏதேதோ கூறினாய். என் மக்களை நீ சபிக்கிறாய் என்று எண்ணினேன். அப்போது ஏற்பட்ட வெறுப்பு உன்னை நேரில் பார்த்தபோதும் தீரவில்லை. உண்மையில் நீ எங்கள் குலதெய்வமாக வந்தாய். எனக்கும் என் மக்களுக்கும் தீங்கு நேராமல் தடுப்பதற்காக வந்தாய். அதையெல்லாம் நான் தெரிந்து கொள்ளவில்லை. என் மகள் குந்தவை எடுத்து கூறிய பிறகுதான் அனைத்தும் தெரிந்தது. எப்பேற்பட்ட தவறு செய்தேன்! அதற்காகவெல்லாம் என்னை மன்னித்துவிடு. உன்னிடம் எனக்குள்ள அன்பை இனி எப்படி காட்டுவேன்? அதற்கு வழியில்லாமல் செய்து விட்டாயே. உனக்கு குழந்தை பிறந்ததாக சொல்கிறார்கள், அது உண்மையானால் சொல்லிவிடு. உன் மகன் இருந்தால் சொல்லிவிடு. அவனுக்கு என்னால் முயன்ற அனைத்தையும் செய்வேன். இந்த துரோகத்திற்கு பரிகாரமாய் எதுவாக இருந்தாலும் செய்வேன் என்று சொல்லிவிட்டு மந்தாகினி முகத்தை பார்க்க அவள் சுற்றுமுற்றும் பார்த்தாள். வாசற்படி அருகில் நின்ற பொன்னியின் செல்வர் மீது அவளுடைய பார்வைப்பட்டது. உடனே இளவரசர் தந்தையும் தாயும் இருந்த இடத்தை நெருங்கி வந்தார். மந்தாகினி இளவரசரை தன் கையால் தொட்டு சக்கரவர்த்தியின் திருமுகத்தை பார்த்தாள். இவன்தான் என் புதல்வன் என்னும் பொருள் அந்த பார்வையில் இருந்தது. இவ்வாறு இரண்டு மூன்று தடவை மந்தாகினி சக்கரவர்த்தியையும் பொன்னியின் செல்வரையும் மாறி மாறி பார்த்தாள். பின்னர் கண்களை மூடிக்கொண்டாள். சிறிது நேரத்திற்கெல்லாம் அவளுடைய தலை சக்கரவர்த்தியின் மடியில் நன்றாக சாய்ந்தது. ஊமை ராணி மந்தாகினியின் உயிர் அவளுடைய உடலை விட்டு பிரிந்தது. சுந்தர சோழர் விம்மி விம்மி அழுதார். சுந்தர சோழர் விம்மி அழுததை இன்று வரை யாரும் பார்த்ததில்லை, கேட்டதில்லை. இன்றைக்கு அவர் ஓவென்று கதறி அழுததை பார்த்ததும் கேட்டும் எல்லோரும் திகைத்து போனார்கள். இளவரசர் அருள்மொழிவர்மன் மட்டும் மன தெளிவோடு இருந்தார். தந்தையே, கலங்காதீர்கள். என் அன்னையின் மரணத்திற்காக தாங்கள் வருந்த வேண்டியதில்லை. அவர் மரணம் அடையவில்லை, தெய்வமாகத்தானே மாறியிருக்கிறார். என்றென்றைக்கும் நம் சோழ வம்சத்திற்கு அவர் குல தெய்வமாக விளங்கி வருவார். இவ்வாறு அவர் சொன்னாலும் சுந்தர சோழருடைய அழுகை நின்ற பாடில்லை. இவ்வாறு அவர் அழுதது மந்தாகினியின் மரணத்திற்காகவா? அல்லது அதே சமயத்தில் வெகு தூரத்தில் நடந்த இன்னொரு துயர சம்பவத்தின் அதிர்ச்சி அவர் உள்ளத்தில் தோன்றியதாலா? இதே சமயத்தில் கடம்பூரில் என்ன நடந்தது? வாருங்கள், கடம்பூருக்கு செல்வோம். நந்தினி அவளுடைய அந்தபுர அறையில் தனியாக அங்குமிங்கும் நடந்து கொண்டிருந்தாள். அவ்வப்பொழுது அதற்குள்ளே வரும் வழியை பார்த்து கொண்டிருந்தாள். வேலை நெருங்கிவிட்டது என்று அவளுடைய உதடுகளும் முணுமுணுத்தன. நந்தினி படுப்பதற்காக அமைந்திருந்த பஞ்சநயமத்தை விரித்த கட்டிலில் நாலு பக்கமும் திரைச்சிலைகள் தொங்கின. அவை அந்த கட்டிலை அடியோடு மறைத்துக் கொண்டிருந்தன. நந்தினி ஒரு பக்கத்து திரைச்சிலையை மெதுவாக தூக்கினாள். படுக்கையில் நீல வாட்டில் வைத்திருந்த இந்த கொலை வாளை பார்த்தாள். நந்தினி அந்த வாளை கையில் எடுத்தாள், தூக்கி பிடித்தாள். தீபத்தின் ஒளியில் அது நன்றாக மின்னும்படி செய்தாள். பிறகு அந்த வாளுடன் பேசிக் கொண்டிருந்தாள். தெய்வ வாளே, நீ உன்னுடைய வேலையை செய்ய வேண்டிய வேலை நெருங்கிவிட்டது. நீ என்னை கைவிட மாட்டாய். நான் கொடுத்த வாக்குறுதியை மறக்கவில்லை. அதை நிறைவேற்றும் வேலை நெருங்கிவிட்டது. அதற்காக நான் எத்தனை காலம் பொறுமையாக காத்திருந்தேன், எத்தனை வேஷங்கள் போட்டேன், எல்லாம் நீ பார்த்து கொண்டுதான் இருந்தாய். பாண்டிய சிங்காசனத்தில் நான் ஏறி அமர்வதை பார்த்த பிறகுதான் போவாய் என்று சொன்னாயே. நீ உன்னுடைய வாக்குறுதியை நிறைவேற்றவில்லை, ஆனால் நான் நிறைவேற்றுவேன். உன் மகன் என்று யாரோ ஒரு சிறுவனை கொண்டு வந்தார்கள். அவனை சிங்காசனத்தில் ஏற்றி மணிமுகுடம் சூட்டியாயிற்று. உனக்காக பழிக்கு பழி வாங்கிவிட்டால் அதை வைத்து நீ திருப்தி அடைவாய். அந்த சமயத்தில் வாசற்படிக்கு அருகில் ஏதோ ஒரு காலடி சத்தம் கேட்டது. நந்தினி அந்த வாளை மறைத்து வைக்கும் போது உள்ளே மணிமேகலை வந்தாள். அவள் அந்த வாளையும் பார்த்து விட்டாள், ஆனால் ஒன்றும் கேட்கவில்லை. அங்கே வந்து அவள் உங்களுக்கு கவலை தரும் செய்தி இருக்கிறது என்று சொல்ல, நந்தினி என்ன என்று கேட்க, பழுவேற்றையர் சென்ற படகு கவிழ்ந்து விட்டது, அவரை காணவில்லை என்று சொல்ல, நந்தினி சிறிது துக்கப்பட்டாலும் அதை முகத்தில் காட்டிக் கொள்ளவில்லை. இதை பார்த்த மணிமேகலை அவர்களுக்கு வியப்பாக இருந்தது. நந்தினியின் நெஞ்சு இவ்வளவு கல் நெஞ்சா என்று எண்ணிக்கொண்டாள். ஆனால் அதற்கு நந்தினி பதிலளித்தாள், பழுவேற்றையரை யாரும் எதுவும் செய்ய முடியாது, அவர் ஒரு மாவீரன், அவருக்கு எதுவும் ஆகாது என்றெல்லாம் சொல்லி அடுத்து ஒரு சில விஷயத்தை சொன்னாள். அது முழுக்க முழுக்க பொய் செய்தி. ஆனால் அதை மணிமேகலை நம்பிவிட்டாள். அது என்ன செய்தி தெரியுமா? ஆதித்த கரிகாலர் மணிமேகலையை திருமணம் செய்து கொள்ள ஆசைப்படுவதாகவும், அதற்கு குறுக்கே வந்தியத்தேவன் வருவதால் அவனை கொன்றுவிடுங்கள் என்றும் ஆதித்த கரிகாலனும் பார்த்திவேந்திரனும் கந்தமாறனும் பேசிக் கொண்டதாக ஒரு செய்தியை, ஒரு பொய்ச் செய்தியை மணிமேகலையிடம் அவள் சொன்னாள். அதை கேட்டதும் மணிமேகலை கவலையுற்று பிறகு கோபப்பட்டாள். அப்படி ஒரு விஷயம் நடந்தால் என் கத்தியை கொண்டு இளவரசர் என்று கூட பார்க்காமல் நான் அவரை கொன்று விடுவேன் என்று மணிமேகலை கோபமாக சொன்னாள். இதுதான் சந்தர்ப்பம் என்று எண்ணிய நந்தினி, அப்படி என்றால் உடனே வந்தியத்தேவனை இங்கு அழைத்து வா, பழுவேற்றையருக்கு என்ன ஆனது என்பதை அவரை அனுப்பி தெரிந்து கொள்ளலாம், பிறகு நீயும் வந்தியத்தேவனும் இங்கிருந்து சென்று விடலாம் என்று நந்தினி சொல்ல, எப்படி வெளியே செல்வது, சுற்றிலும் காவல் இருக்கிறது என்று சொல்ல, எப்படி வந்தியத்தேவன் இந்த அறைக்குள் வந்தாரோ அதே போல் அவர் உதவியோடு நீ வெளியே செல்லலாம், அதற்கான ஏற்பாடுகளை நான் பார்த்துக் கொள்கிறேன், நீ இப்பொழுதே போய் வந்தியத்தேவனை அழைத்து வா என்று சொல்ல மணிமேகலை சென்றாள். அப்பொழுது அந்த ரகசிய கதவின் அருகே இருந்து மந்திரவாதியின் குரல் கேட்டது. எல்லாம் சரியாக போய்க் கொண்டிருக்கிறது, வேலையும் வந்துவிட்டது என்றாள். வந்தியத்தேவனை பார்க்க மணிமேகலை சென்றாள். அப்பொழுது அவளுடைய மனதில் ஒரு சில சந்தேகங்கள் இருந்தன. வந்தியத்தேவன் வந்த அந்த சுரங்க வழிப்பாதையில் வேறு சில மனிதர்கள் இருப்பதை, அந்த உருவத்தை அவள் பார்த்தாள். ஆனால் அந்த சமயத்தில் பெரிய பழுவேற்றையரும் நந்தினியும் வந்ததால் சரியாக பரிசோதனை செய்யாமல் அங்கிருந்து வந்துவிட்டாள். ஒருவேளை அதற்குள்ளே வந்தியத்தேவன் சொன்னது போல அவரை கொல்ல வந்த கொலையாளிகள் இருப்பார்களோ, வந்தியத்தேவனோடு அங்கு சென்று ஒரு முறை பார்க்க வேண்டும் என்று அவள் முடிவெடுத்தாள். அந்த சுரங்க பாதைக்கு போவதற்கு வேறொரு வழியும் இருக்கிறது, புதிய வேலையாட்கள் அந்த வழியை பயன்படுத்துவார்கள். இவ்வாறு யோசித்த பிறகு வந்தியத்தேவனை பார்த்தாள். நந்தினி உங்களை பார்க்க வேண்டும் என்றும் பெரிய பழுவேற்றையருக்கு என்ன ஆனது என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று அவர் சொல்ல, அதற்கு முன்பு நாம் இருவரும் அந்த சுரங்க வழியில் சென்று அங்கு இருக்கும் மனிதர்கள் யார் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்ல இருவரும் சுரங்க வழிக்கு சென்றார்கள்.